கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 2023 உங்களுடைய வீடுகளை சந்திக்க நான் விரும்புகிறேன். கடந்த 2022 வருஷத்தில் அநேக வீடுகளை சந்திக்கவில்லை. நீங்கள் தான் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அந்த டேட், அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணால் உங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வருஷத்தில் ஒரு முறை ஆயிலும் உங்களை சந்தித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படி ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் சபம் முடிஞ்ச பிறகு என்னை சந்தித்து உங்களுடைய காரியங்களை என்னிடத்துல சொல்லுவீர்கள் என்றால் உங்களுக்காக இங்கேயே ஜெபம் பண்ணலாம். உங்களில் 6% இருந்தால் பாஸ்டர் வந்து தனிப்பட்ட பிராம ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அந்த வாசல் பக்கத்தில் வரும்பொழுது 6 முடிவிலே ஜெபிக்கப்படும். ஏதாவது தனிப்பட்ட காரியம் பாஸ்டர்கிட்ட பேசணும்னா மேலே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே ஏற்கனவே சொன்ன அறிவிப்பு தான். சர்ச்சைக்கு வந்துட்டோம் உடனே ஓடிடணும்னு நினைக்காதபடி உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் பாஸ்டரோடு பகிர்ந்து கொள்ளணும்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னிடத்துல பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 20:28 வசனம். நீதிமொழிகள் 20:28 Proverbs chapter 20 verse 28.
தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன்
சாரி 28:20
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man shall abound with blessing. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கடந்த வருஷத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தையானது போதிக்கப்பட்டது. அந்த வசனத்தை நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டோம். எந்த வசனத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பைபிளில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் ப்ராமிஸ் வேர்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு கிளைம் பண்ணால் அது நிறைவேறும். ஆனால் பாஸ்டர் என்ன செய்கிறார், இந்த வருஷத்துக்கு ஒன்று ஒரு வாக்குத்தத்தமான வசனம் வேணும் என்று ஜெபிக்கும் பொழுது அவர் மனசில் ஆண்டவர் ஏவுறார். கடந்த வருஷத்தில் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொல்லியிருக்கிறேன், இந்த வருஷத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் அப்படிங்க வேட என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் என் மனசில் அதை போட்டபடினாலே அதை நான் தியானித்தேன். அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால் எனக்கு மனசில் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதைத்தான் சொல்ல முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப எமோஷனலாக இருக்கணும்னு கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன உதாரணங்களை கொடுக்குறாரோ, என்ன அதை சொல்ல அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பிலீவ் பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். விசுவாசிக்காவிட்டால் நிறைவேறாது. விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man shall abound with blessing. அதனால் நம்ம இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது எ ஃபெய்த்ஃபுல் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கும். முதலாவது ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பது, அதாவது சின்சியராக இருப்பது, உத்தமமாக இருப்பது, உண்மையாக இருப்பது, உத்தமமாக இருப்பது எல்லாம் ஒரே அர்த்தம்தான். உண்மையாக நம்ம இருந்தோம் என்றால் என்ன சொல்ல அபண்ட் வித் பிளஸ்ஸிங், நம்ம வந்து ஆசீர்வாதத்தினாலே பரிபூர்ணம் அடைவான். பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று கற்று சொன்ன பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு வரும். அந்த மெசேஜினுடைய சாராம்சம் என்னவென்றால், முதலாவதாக எப்படி ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பது என்று சொல்ல விரும்புகிறேன். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன 2 பேரபிள்ஸை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதன் பின்பு அந்த உண்மையாக இருந்த மனிதர்கள் 2 உதாரணத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதன் பின்பு உண்மையாய் இருந்தால் அதனுடைய அதனால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பிரதர் பெர்னாமுடைய வாழ்க்கையிலேருந்து 2 இன்சிடென்ட்ஸும் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் மெசேஜினுடைய சாராம்சம். 3 பார்ட்ஸாக பிரித்து அதை வந்து ஒவ்வொன்றுக்கும் 2 அங்கே உதாரணங்கள் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஈஸியாக மனசில் வச்சுக்கிடலாம். அதனால் முதலாவது நான் சொல்ல வேண்டிய காரியம் என்றால் எ ஃபெய்த்ஃபுல் மேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இங்கே சொல்ல உண்மையுள்ள மனுஷன். நம்ம கடைசி கால செய்தியில் இருக்கிறோம், மினிஸ்ட்ரி ஆஃப் த என் டைம் மெசேஜில் இருக்கிறோம். ஓப்பனிங் ஆஃப் த செவன் சீல்ஸ், ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இருக்கிறது. நமக்கு என்னென்ன ஆண்டவர் நம்மகிட்ட வந்து ரிக்வஸ்ட் எ டெடிக்கேஷன். சிஎஸ்எஸ் சபையினுடைய உபதேசம் குறைவான உபதேசம், அதுக்கு குறைவான டெடிக்கேஷன் இருந்தால் போதும். ஜுவல்ஸ் கலந்தாடனா, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாட்டா, எப்படியோ வாழலாம், உலகப்புறமாகவும் வாழலாம், சர்ச்சைக்கும் போய் பக்தியாக இருக்கலாம். அது வந்து அந்த ஸ்டாண்டர்டு. பெந்தேகாசல் வந்து இன்னும் அதிக ஸ்டாண்டர்டு. இப்போ அவங்க ஸ்டாண்டர்ட்லேருந்து இறங்கிட்டாங்க. அங்கே வந்து ஜுவல்ஸ் போடக்கூடாது, அவங்க கொஞ்சம் இன்னும் சின்சியராக இருக்கிறாங்க. நம்ம மெசேஜ் எல்லாத்துக்கும் மேலான மெசேஜ். அல்லேலூயா. இதுக்கு அதிக டெடிக்கேஷன் தேவை, அதிக ஃபெய்த்ஃபுல்னஸ் தேவை, அதிக சின்சியாரிட்டி தேவை. ஈஸியாக எடுத்துக்கிட முடியாது. சிலர் இது ஈஸியாக நினச்சிக்கிடுறாங்க. இது எவ்வளோ சத்தியம் அதிகமாகுதோ அதிகமாகுதோ அதுக்கு ஈக்குவலாக டெடிக்கேஷன் அதிகமாக வேண்டும். சின்சியாரிட்டி அதிகமாகணும், ஃபெய்த்ஃபுல்னஸ் அதிகமாக வரணும். அதை நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நம்ம இந்த மெசேஜுக்கு நமக்கு வந்து அதிக அதிகமாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அது ஒவ்வொரு வெளிப்பாடும் நம்மளை டெடிக்கேஷனில் கொண்டு சொல்கிறது, சின்சியாரிட்டியில் கொண்டு சொல்கிறது. அப்படி நம்ம அதிக சின்சியாரிட்டியாக இருப்போம் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதனால் நாம் இயேசு கிறிஸ்து சொன்னதான ஓமை ரெண்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது கர்த்தர் நமக்கு வந்து முத்திரைகளை திறந்து என்டையர் பைபிள், இந்த முழு வேத புஸ்தகமும் பீன் மெய்ட் நோன் டு அஸ், எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாமே ஆண்டவரின் மிஸ்ட்ரீஸை ரிவீல் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. ஆண்டவர் கண்டினியூலாக இன்னும் நமக்கு வெளிப்படுத்துவார், இந்த 2023லையும் வெளிப்படுத்துவார் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இந்த இந்த வார்த்தையானது அதிகமாக அதிகமாக, வெளிச்சம் அதிகமாக அதிகமாக, வெளிப்பாடு அதிகமாக அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்னாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து சின்சியாரிட்டி காமிக்கணும். அந்த சின்சியாரிட்டி இல்லைன்னா நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மெசேஜ் மெசேஜின்னு சொல்லுவாங்க, இருந்த நிலைமையை விட்டு முன்னேற மாட்டாங்க, அதே நிலையில் இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு சின்சியாரிட்டி இல்லை. சிலர் எமோஷனை காமிப்பாங்க, சத்தத்தை போடுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் சின்சியாரிட்டி இல்லை, வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லை. அப்படின்னா நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எவ்வளோ மெசேஜ் வருதோ, அவ்வளோ சின்சியாரிட்டி, அவ்வளோ ஒப்பு கொடுத்தல் இருந்தால் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. சல் அபண்ட் வித் பிளஸ்ஸிங். ஆமென். மத்தேயு 24 அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அதே அநேகத்தின் மேலே அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். 21 மத்தேயு 25 அதிகாரம் 21 வசந்த வாசிக்கலாம்.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தா, Thou hast been faithful over a few things, I will make thee ruler over many things, enter thou into the joy of the Lord. நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகார், நீ கொஞ்சத்தில் சின்சியராக இருந்தா உன்னை அநேகமாக ஆசீர்வதிப்பேன், அதிகமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே வசனத்தை மறுபடியும் அவர் சொல்லுகிறார். 23 வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் நான் அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். அதில் கொஞ்சத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்திலே உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நம்ம அநேகத்தின் மேலே அதிகாரியாக மாற்றுவார். அதன் மீது கடைசியாக அந்த உவமையை சொன்ன பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? 29 வசனத்தை வாசிக்கலாம்.
உள்ளவன் எவரோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்.
உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். பாருங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும், பரிபூர்ணமும் அடைவான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். For unto everyone that hath shall be given and he shall have abundance. அவனுக்கு அதிக அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் இருக்கும். அதான் அபண்டன்ஸ். நமக்கு தேவைக்கு மேலே ஆண்டவர் தருவார், அளவுக்கு அதிகமாக அவர் தருவார். அதான் அபண்டன்ஸ், திரளாக நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆனால் இல்லாதவனுக்கு தனக்கு உள்ளது என்று நினைக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதான் இந்த ஓமையை நீங்கள் கண்ணாக்கி பாருங்கள். கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். எப்பொழுது சொல்லியிருக்கிறார்? மத்தேயு 24 பின்பு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24 எதை குறிக்கிறதுனா, ஓப்பனிங் ஆஃப் த 7 7 முத்திரைகளுடைய திறப்பாக இருக்கிறது. ஓப்பனிங் ஆஃப் த 7 சீல்ஸ். இயேசு கிறிஸ்து முத்திரைகளை பற்றி அங்கே பேசுகிறார். 24 முதலேருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது 7 முத்திரைகளை அங்கே வாசிக்க முடியும். 7 முத்திரைகள் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 6 இருக்கிறது. 8:1 7 முத்திரை இருக்கிறது. இந்த 7 சீல்ஸையும் நீங்கள் வந்து மத்தேயு 24 பார்க்கலாம். அதனால் வெளிப்படுத்தின விஷயத்தில் 7 சீல்ஸ் வந்து சிம்பிள் ஃபார்மாக இருக்கிறது, அடையாள சின்னங்களினாலே எழுதப்பட்டிருக்குது. ஓல்ட் டெஸ்டமென்ட் சிம்பிள்ஸ்னால எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே மத்தேயு 24 அவன் ஒரு வேர்ட் ஃபார்மாக காமிக்கிறார், வார்த்தையின் ரூபத்திலே காமிக்கிறார். மத்தேயு 13 ஆண்டவர் 7 பேரபிள்ஸ் அங்கே சொல்லுகிறார். அந்த 7 பேரபிள்ஸ் எதை குறிக்கன்னா, 7 சபைக்காரங்களை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து 7 சபைக்காரங்களை போதித்தாரா? போதித்தார். 7 முத்திரைகளை போதித்தாரா? போதித்தார். அது எங்கே இருக்கிறது? மத்தேயு 13:7 சர்ச்சேஜஸ், மத்தேயு 24 அங்கே வந்து 7 முத்திரைகளாக இருக்கிறது. இப்போ 25 அவருடைய கமிங்கை குறித்து சொல்லுகிறார். 7 சீல் வந்து இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். நம்ம இப்பொழுது அந்த ப்ராசஸில் இருக்கிறோம். சவுண்டு வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. அதுதான் 7 முத்திரை. 3 பகுதியாக இருக்கிறது. அது 3 ஃபோல்டாக இருக்கிறது. ஃபஸ்ட் ஃபோல்டு சவுண்டு, செகண்ட் ஃபோல்டு வாய்ஸ், தேர்ட் ஃபோல்டு வந்து ட்ரம்ப். சவுட்டு பிரதர் பென்னா மூலமாக இந்த செய்தி உலகம் எங்கிலும் போய் புத்தியுள்ள கனிகளையும் புத்தி இல்லாத கனிகளையும் வார்த்தையில் கொண்டு வந்திருக்கு. வாய்ஸ் என்ன செய்கிறனா, புத்தியுள்ள கனிகளுக்கு அது வருகிறது, அவங்க மெச்சூரிட்டி அடைகிறாங்க. இப்பொழுது நம்ம வாய்ஸ் டைமில் இருக்கிறோம். மனவாட்டியின் சத்தம், த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ், கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தமாக இப்பொழுது இருக்கிறது. ஆண்டவர் ப்ராபர்ட்டை எடுத்துக்கொண்டார். ஆனால் நினைச்சா அனாயிட்டட் ப்ரீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க, ப்ராபர்ட் மெசேஜையும் பைபிளையும் தியானம் பண்ணி அவங்க வந்து ஒரு மெசேஜ், அனாயிட்டட் மெசேஜை கொடுக்கும் பொழுது அது வந்து ரேப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. அது ஃபைனல் மெசேஜாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம வாய்ஸ் டைமில் இருக்கிறோம். அங்கே 3 ட்ரம்புக்காக நம்ம எதிர்நோக்கி இருக்கும் பொழுது கனிமை பொழுதிலே நம்ம மறுரூபம் ஆக்கப்படும். அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். எல்லாம் மத்தேயு 25 ஆண்டவர் இந்த செகண்ட் கமிங்கை குறித்து சொல்லுகிறார். அந்த கமிங்கில் என்ன நடக்க வேண்டும் சொல்லுகிறார். நம்ம ட்ரம்ப் இப்பொழுது நம்ம வாய்ஸுக்கும் ட்ரம்புக்கும் மத்தியில் இருக்கிறோம். ட்ரம்புக்காக நம்ம காத்துக்கொண்டோம். இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் 25 ஆண்டவர் ஒரு பேரபிளாக ஓமையாக சொல்லுகிறார். ஒரு எஜமான் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து தன்னுடைய ஊழியக்காலுக்கு தாளந்தை கொடுக்குறான். ஒருத்தனுக்கு 5 தாளந்தும், இன்னொருத்தருக்கு 2 தாளந்தும், இன்னொருத்தனுக்கு 1 தாளந்தும் கொடுக்குறான். 5 தாளந்தை வாங்கினவன் வந்து வேறு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். அப்பொழுது என்ன எஜமான் சொல்லுகிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்குவேன், நீ உன் எஜமானுடைய சந்தேசத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். ஓ, முதல்ல உனக்கு ஆசீர்வாதத்தை அதிகமாக தருவேன், பின்பு எஜமானுடைய சந்தோஷம்னா ரேப்சரில் நீ பங்கு பெறுவா. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஹல்லேலூயா. அதன் பின்பு 2 தாளந்து வாங்கினவன், அவன் மேற்கொண்டு 2 தாளந்து வாங்கும் பொழுதும் அவனுக்கு அதான் சொல்லுகிறார், நான் வந்து என்ன செய்யறேன்டா, நீ உண்மையாக இருந்தாய், நீ கொஞ்ச காரியத்திலே நீ உண்மையாக இருந்தா, உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திலே நீ உண்மையாக இருந்ததுனால உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன். இன்னும் என்ன செய்வேன் என்றால், 2 பட்டணங்கள் உன்னை அதிகாரியாக மாற்றுவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுவேன். 1 தாளந்தா வாங்கினவன் என்ன செய்கிறான் என்றால், நீர் வந்து விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீ தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று நான் அறிந்து உங்களுடைய தாளந்தை நான் அப்படியே புதைச்சி வச்சிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இதோ என்ன சொல்ல பொல்லாத ஊழியக்காரனே என்று அவர் சொல்லி அவனை என்ன சொல்லுகிறார் என்றால், இவனை வந்து கையும் காலுமாக கட்டி அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், 30 வசனத்தை வாசிக்கலாம்.
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய்.
பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே தள்ளி போடுங்கள், அங்கே வந்து என்ன சொன்னால் இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் காஸ்ட் இன் டு அவுட்டர் டார்க்னஸ், தேர் ஷால் பி வீப்பிங் அண்ட் கிளாசிங் ஆஃப் த டீத். அது எதை குறிக்கிறது? இவன் வந்து ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்கிறார், பல மேலே எடுத்துக்கொள்கிறார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிறான். இந்த ஒரு தாளந்து வாங்குறவன் என்ன செய்கிறான் என்றால், அதை பிரயோஜனப்படுத்தாதபடி அப்படியே வைத்து இருக்கும் பொழுது, அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுனா, இவனை வந்து புறம்பான இருளில் தான் ட்ரிபிலேஷன் பீரியட், இவன் ராப்சரில் பங்கு பெறாதபடி உபத்திர காலத்திலே தள்ளப்படுகிறான், அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்குள்ளே போகிறான். உலகத்தில் இதுவரைக்கும் உண்டாயிராத மகா உபத்திர காலம் உண்டாயிருக்கும். மத்தேயு 24:21 வாசிக்கிறோம், அந்த உபத்திர காலம் அந்திக்கிறிஸ்து காலத்திலே இவன் ராப்சரில் பங்கு பெறாபடி கைவிடப்பட்டு அந்திக்கிறிஸ்து ஆட்சியில் மகா உபத்திர காலம் கிரேட் ட்ரிபிலேஷன் பீரியடுக்குள்ளே இவன் பிரவேசிக்கிறான். அருமையான இது இப்பொழுது நமக்காக எழுதப்பட்டிருக்கு. இது முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு 24 பிறகு 25,000 இட்ஸ் கமிங் அந்த லோன். இப்பொழுது இது 7 சீல். இந்த பீரியடில் இருக்கிற நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லியிருக்கிறார். அவர் அந்த காலத்தில் சொன்னாலும் அந்த காலத்தில் வந்து அது வந்து முழுசுமாக பொருந்தாது. அதனால் பைபிளை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் இந்த பைபிளை எப்படி எழுதினார், எப்படி எழுதினார்னா, இந்த நேரத்துக்குரிய மெசேஜை மனசில் வச்சு தான் அவர் இந்த பைபிளை எழுதியிருக்கிறார். அவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். எல்லாமே இந்த நேரத்துக்குரிய செய்தி தான். நம்ம காலத்தில் வாழுகிற உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த செய்தி, த மெசேஜ் ஆஃப் த ஹவ், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை மனசில் வச்சு தான் அவர் ஆதியாகமத்திலிருந்து சிருஷ்டிக்கும் பொழுதுலேருந்து கடைசி எட்டர்னிட்டி வரைக்கும் நியூ ஜெருசலேம் வரைக்கும் இதை மனசில் வச்சு தான் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கேயும் பொருத்தலாம். எல்லா இடத்துலையும் 100% வந்து அக்யூரட்டாக மேட்ச் ஆகும். அதே சமயத்தில் சிஎஸ்காரங்க போதிக்கிற செய்தியை கொண்டு போயிட்டு பைபிளில் பொருத்துனா பொருந்தாது. ரோமன் கத்தோலிக்கக்காரங்க செய்தியை கொண்டு பைபிளில் பொருத்துனா அது அகெயின்ஸ்டாக இருக்கும், அது பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் பெந்தகோசக்காரங்க செய்தியை கொண்டு பொருத்துனா கொஞ்சம் சில இடங்களில் அது கரெக்டாக இருக்குமே உடைய மேட்ச் ஃபுல்லாக மேட்ச் ஆகாது. ஆனால் இந்த மெசேஜ் வெளிப்பாடை கொண்டு பொறுத்துனா ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இந்த மெசேஜை தான் தேவன் மனசில் வச்சு அவர் வந்து பைபிளையே எழுதியிருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கை வரலாறை கொண்டு வந்திருக்கிறார். அவங்களெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரமாக வருகிறார்கள். எல்லாம் மனசில் இந்த மெசேஜ் தான். அப்போ இந்த மெசேஜ் எவ்வளோ கிரேட்டஸ்ட் மெசேஜ். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. நீங்கள் அந்த செய்தியை கேட்குறீங்க, நீங்கள் ரியாலிட்டியாக அதை கேட்குறீங்க. அவங்க ஷேடவாக வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாமே ப்ராஃபஸி. அந்த ப்ராஃபஸி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. உங்கள் வாழ்க்கையை வச்சு தான் அவர் அவங்களா வந்து ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு ப்ராஃபஸியாக சொல்லப்பட்டது, நமக்கு அது ரியாலிட்டியாக ஃபுல்ஃபில் ஆகிறது. எப்படி பாருங்கள், நான் சொல்கிறது முற்றிலும் உண்மை. அப்படியானால் நீங்கள் விசுவாசிக்கிற மெசேஜ் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள், அது எவ்வளோ கிரேட்டுன்னு பாருங்கள். இந்த செய்தியானது கிரைஸ்டாக இருக்குது, கிரைஸ்ட் இன் வேர்ட் ஃபார்ம். அதனால் இதை புறக்கணித்தா எவ்வளோ தண்டனை வரும்னு பாருங்கள். ஆண்டவர் உலகத்தை எப்படி நியாயந்திருக்கிறார், இந்த மெசேஜை கொண்டு நியாயந்திருக்கிறார், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை குறித்து நியாயந்திருக்கிறார். அப்படியானால் 7 சபை காலங்களில் உள்ளவர்கள் எப்படி இந்த மெசேஜ் அவங்களுக்கு கிடைக்கலையே? இது ஆண்டவர் அவங்களுக்காக பரிந்து பேசினார். ஹல்லேலூயா. அந்த எலெக்ட் பீப்புளுக்காக பரிந்து பேசினார். அதனால் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மெசேஜ் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் மெசேஜ். இதுதான் டேலண்ட். டேலண்ட் எது கொடுக்கப்பட்ட டேலண்ட் வந்து த மெசேஜ் ஆஃப் த ஹவர் வெளியேறப்பட்ட ஒரு செய்தி. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அதை ஒரு சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இதை வேல்யூபிள் திங்காக நினைத்தால், இந்த செய்தி இந்த வார்த்தையை வந்து வேல்யூபிளாக நினைத்து நீங்கள் வந்து செயல்பட்டீர்கள் என்றால், அருமையானவர்களே, உங்களுக்கு இது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஐந்து தாளந்தை வாங்கினவன் அப்படி தான் நினச்சான், ரெண்டு தாளந்தை வாங்கினவன் அப்படி தான் நினச்சான். இட்ஸ் எ கிரேட் வேல்யூபிள் திங். உலகத்திலே மிக வேல்யூபிள் திங் என்னென்னா, கோல்டு ஜுவல்ஸ் கிடையாது, காதில் கழுத்தில் மாட்டிக்கிடுறது, அதெல்லாம் அழிஞ்சு போகும், அதெல்லாம் வெளியேறப்பட்டது கிடையாது. த மெசேஜ் ஆஃப் த ஹவர். ஹல்லேலூயா. நம்ம இதுக்கு வந்து என்ன செய்தோம் என்றால், ஏன்னா நம்ம வந்து இதை வேல்யூ பண்ணி நம்முடைய டைமை நம்ம ஆக்குபை பண்ணுவோம் என்றால், நம்முடைய டைமை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் என்றால், அதை மெடிடேஷன் பண்ணுவதற்காக, அதை மெடிடேஷன் பண்ணி ஜபத்தில் வைத்து அந்த மெசேஜை நம்ம ஷேர் பண்ணுவோம் என்றால், ரெவலேஷனை நம்ம பேசுவோம் என்றால், நீங்கள் வந்து டேலண்ட்டை பயன்படுத்துகிறீங்க. கர்த்தருடைய கிருபையினால் நான் டேலண்ட்டை பயன்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த மெசேஜில் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸாக மெடிடேஷன் பண்ணுகிறேன். இந்த மெசேஜுக்கு என்னுடைய ஜீவனையே கொடுக்குறேன். ஏதோ என்னுடைய பாடி, என்னுடைய சோல் எல்லாத்தையும் கொடுத்து இதை நான் ஷேர் பண்ணணும், இந்த வார்த்தைக்காக ஜீவிப்பணும், இதற்காக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் செய்யும் பொழுது அந்த தாளந்தை பயன்படுத்துகிறேன். தாளந்துன்னா கோல்டு ரூபான்னு நினச்சிக்கிடாங்க. ஆண்டவர் நிறையா ரூபா தரார். எல்லோருக்கும் இந்த பணம், பணம், ஜுவல்ஸு, சொத்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாமே அழிஞ்சு போகும், வேல்யூபிள் திங் கிடையாது. ஆனால் அந்த மெசேஜ் அதாக அவர் இட்ஸ் அ வேல்யூபிள் திங். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜட்ஜி பண்ணுவார், நம்மளை கூப்பிட்டு ஜட்ஜி பண்ணுவார். நீ உனக்கு வந்து இவ்வளோ காலத்தை கொடுத்தேன், உனக்கு இந்த வேல்யூபிள் திங்கை நான் புல்னஸாக வேடை கொடுத்தேன், உன்னை நம்பி அதை கொடுக்கும் பொழுது என்னுடைய வருகையானது டிலே ஆனது. இப்பொழுது தாளந்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார், போயிட்டு என்ன செய்ய வருகை டிலே ஆகுது. இப்பொழுது ஆண்டோடைய வருகை தாமதமாகுது. 2000 வந்துடுவார்னு நினச்சோம், இப்போ 2022 தாண்டி 23 வந்துட்டோம். அதனால் அவர் வருகையை டிலே பண்ணுகிறார். இந்த டிலே பண்ணுகிறார் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம என்ன செய்தோம் என்று அவர் நம்மிடத்துல கேட்குறார். அதனால் ஐந்து தாளந்து வாங்கினவன் தைரியமாக போகிறான், ஐந்து தாளந்தை நான் சம்பாதித்தேன். அதனால் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இவனுக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதான் ரெண்டு தாளந்து வாங்குறவங்களுக்கு இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரை இன்னும் ரொம்ப டீப்பாக போக முடியல, இந்த அளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு தாளந்தை வாங்குறவன், நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் ப்ராப்பர்ட்டை பிலீவ் பண்ணுறோம், எந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அதை வேல்யூவே அவன் நினைக்கலை, வேல்யூவே நினைக்காதபடி அவன் அவிதமாக இருக்கும் பொழுது எஜமான் என்ன செய்கிறான் என்றால், உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்குதோ அவங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமாக தரார். சிஎஸ்ஏ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் இந்த நேரத்துக்குரிய மெசேஜை ப்ரீச் பண்ணுவேன் நினைக்கவே இல்லை. நான் இந்த வளசரவாதத்துக்கு வரும்பொழுது ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஆனால் ஆண்டவர் இந்த மெசேஜை எனக்கு தருவார்னு நினச்சதில்லை. இது கிடைச்ச பிறகு நான் இதில் முழுசுமாக ஈடுபடுவேன். இதை போல் ஒரு வெளிப்பாடான செய்தி உலகத்திலே இல்லை. அப்படியென்று நான் வந்து அதை வேல்யூபிளாக நினச்சி நான் அதற்காக பிரயாசப்படும் பொழுது என்னுடைய தாளந்தை பயன்படுத்துகிறேன். தாளந்துன்னா உனக்கு ஆண்டவர் அது தந்திருக்கிறார், இது தந்திருக்கிறார், நீ இதை கொண்டு என்ன செய்த அப்படி இல்லை. அதெல்லாம் வந்து நம்முடைய ஞானம், நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமைகள், நம்முடைய சொத்து சுகங்கள், அதெல்லாம் இது கம்பேர் பண்ண முடியாது. ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர் பெர்கமியன் சர்ச்சேஜில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஹியர் இஸ் த சீக்ரெட் ஆஃப் திஸ், இங்கே வந்து ரகசியம் இருக்கிறது. The word is in the bride as it was in Mary. மரியாளுக்குள்ளே எங்கள் கிறிஸ்து இருந்தது போல வார்த்தையானது மணவாட்டிக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை தியானம் பண்ணி தியானம் பண்ணி இதில் நம்முடைய மனசை செலுத்தி எல்லாம் நமக்கு உள்ளத்தில் வந்துட்டு இங்கே வந்துட்டு மரியாளுக்குள்ளே கிறிஸ்து இருந்தது போல கிறிஸ்து இன்றைக்கி வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார். அந்த வேர்டை புசித்து புசித்து அது நமக்குள்ளே வந்துட்டு த பிரைட் ஹேஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். திரு மணவாட்டிக்கு தேவனுடைய சிந்தை இருக்கிறது. ஃபார் ஷீ நோஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு டன் வித் த வேர்ட். வார்த்தையை கொண்டு அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். ஷீ நோஸ் இந்த நேரத்துக்குரிய செய்தியை கொண்டு என்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியும். அதே போல இந்த இந்த செய்தியை வெளியேறப்பட்டதை நினைக்கும் பொழுது இதை கொண்டு நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். அதான் தாளந்தை பயன்படுத்துவது. She knows what he wants to done with the word. She performs the command of the word in his name. For she has thus said the Lord. அவள் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை உடையவளாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஒரு தாளந்தை வாங்கினவன். நாங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் தீர்க்கதரிசியை பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசிக்கிற சபைக்கு போகிறோம். ஒரு தாளந்தவன் அவன்கிட்ட தாளந்தை எடுத்து இதை இன்னொன்று கொடு, முள்ளவனேவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். யார் அதிகமாக ஈடுபாடு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குற. ஹல்லேலூயா. உள்ளவனேவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். பரிபூர்ண அடைய அவன் தான் எல்லாம் இருக்குதே, அவனுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இவன் வந்து அந்த வேலையை அறியலை, அவன் தேவனையும் அறியவில்லை. நீர் வந்து விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்று அறிவேன் சொல்லி தேவனை அறிவில். இந்த மெசேஜ் என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருது. தேவன் எப்படியாப்பட்டவர், God unveiling of God, தேவன் திரை நீக்கப்பட்டு உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்துற யகோவா இரேன்னு வெளிப்படுத்துகிறார், யகோவா ஷம்மான்னு வெளிப்படுத்துகிறார், யகோவா நிசின்னு வெளிப்படுத்துகிறார். மேலே 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 நமக்கு வந்து வெளிப்பாடு இருக்குது. நம்ம அவர் கூட அதிக தொடர்பு வைக்கிறோம். ரெவலேஷன் தான் ஆண்டவரோடு நமக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இவன் வந்து தேவனை அறியாதவன், மெசேஜில் இருக்கிறான் ஆனாலும் இவன் தேவனை அறியா. ஆண்டவரை கூடிய உண்மையான சுவாபம் இவனுக்கு தெரியல. அவர் யகோவா நிசியாக இருக்கிறார், அவர் யகோவாயிராக இருக்கிறார், அவர் யகோவா ரேபா, என் வியாதியை சுகமாக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், அவர் வந்து எனக்கு ஜெயத்தை தருகிறவர். இவனுக்கு எந்த ரெவலேஷனுமே வரல, ஒரு ரெவலேஷன் வரல. அவனுக்கு இந்த மெசேஜ் வந்து அந்த ரெவலேஷனை கொண்டு வரணும். இவனுக்கு எதுவுமே வரல, இவன் அதை பயன்படுத்தவே இல்லை. அதனால் பாருங்கள், இப்பொழுது நம்முடைய நமக்கு ஆண்டவர் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்கிறார். 23 வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஃபெய்த்ஃபுல்னஸ் டு த வேர்ட் ஆஃப் காட் ஃபார் த ஏஜ். இந்த வார்த்தைக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அப்பொழுது நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. ரிலிஜியஸாக பக்தியாக இருப்பதல்ல. சோபரத்து மக்கள் பக்தியாக இருக்கிறாங்க ஆனால் வெளிப்பாடு இல்லை. சிலர் பைபிளே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எப்போ நோத்தாலும் பைபிளே படிப்பாங்க. உனக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்கா, ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? அவனுக்கு அந்த வெளிப்பாடு வருதில்லை. பக்தி இருக்கும் ஆனால் வெளிப்பாடு இல்லை. இப்போ அடுத்த உண்மையை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 12:42 வாசிக்கலாம்.
அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன், எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான், தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான்.
இப்போ ஆண்டவர் அதே மாதிரி இன்னொரு உவமை சொல்றார், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே ஒரு பணிவிடைக்காரன் வந்து தகுதியான காலத்தில் நீ என்ன செய்யணும், இந்த வேலைக்காரர்களுக்கு படி அளக்க வேண்டும், தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்த உண்மையும் வேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன். ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூ, ஃபெய்த்ஃபுல் அண்ட் வைஸ் ஸ்டூவர்ட் ஹூம் இஸ் லார்ட் ஷால் மேக் ரூலர் ஓவர் ஆல் இஸ் ஹவுஸ் ஹோல்டு என்று இங்கே கத்ரா இயேசுக்கு சொல்லுகிறார். ஒருத்தனுக்கு வந்து பொறுப்பை கொடுக்குறார். அவனுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள பராமரித்து அவங்கள கொண்டு அந்த பண்ணையை அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ண வேண்டும். இவ்விதமாக அங்கே பொறுப்பு கொடுத்துட்டு அவர் தூர தேசம் போய்கிறார். பின்பு அவர் வரக்கு நாள் ஆகிறது. இந்த உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்றால், அவன் வந்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து வேலைக்காரர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவளை நல்லா விசாரித்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறான். ஆனால் உண்மை இல்லாத வேலைக்காரன் என்ன செய்கிறான் என்றால், அவன் எஜமான் வருவதற்கு நாள் சொல்லும். பாருங்கள், இதெல்லாம் கம்மிங்க குறிச்சி எழுதியிருக்கு. நம்ம வாழ்கிற காலத்தை சொல்லும். அதனால் நாள் செல்லும் எப்படி என்று சொல்லி அவன் புசிக்கவும் குடிக்கவும் வேலைக்காரில் அடிக்கவும் தன் இஷ்டப்படி அவன் நடக்கும் பொழுது அவனை வந்து மாயக்காரோடு நியமிப்பான், அதாவது அவங்க கைவிடப்படுவார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது அந்த உவமையை கொஞ்சம் விளக்கமாக நம்ம கவனிக்கலாம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்க 42 வசனத்தை வாசிக்கலாம்.
அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும்.
தகுதியான காலத்திலே அவர்கள் மேனேஜர் தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படியாக. ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம் என்று செய்தி கொடுத்துருக்கிறார். ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். பாஸ்டர் என்ன செய்யணும், அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த மெசேஜை கொடுக்கணும். சர்ச்சினுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நேரத்துக்கு செய்தியை கொடுக்க வேண்டும். அதான் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை அவன் கொடுக்க வேண்டும். இது ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரியை குறிக்கிறது. Giving out spiritual food and nourishment of the word and revelation of the hour. Inda nerathukuriya velippaatai avan kudukka vendum. Abhidhamana oru visaranaikaranai irukka vendum. Faithful steward, unmaiyulla oru ugranakaran. Of the mysteries that have received by the messenger of the age. Inda message enga kedaikku, revelation enga kedaikkudhu, theerkathai seiyilendu kedaikkudhu. Messenger, nammude messenger Brother Benkham. ஏழாம் சபையின் தூதன், நம்முடைய தூதன் வந்து அந்த மெசேஜிலிருந்து அவன் வெளிப்பாட்டை பெற வேண்டும். ரிசீவ்ட் பை த மெசேஞ்சர், அந்த வெளிப்பாட்டை பெற்று ஃபீடிங் தம் அவுட் டு த எலெக்ட் ஆஃப் த ஏஜ். இந்த காலத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவளை போஷிக்க வேண்டும். அவன் எங்கேருந்து அவன் பெற வேண்டும், அந்த செய்தியாளர்கிட்டிருந்து பெற்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அதனால் போஷிக்க வேண்டும், அந்த வெளிப்பாட்டினாலே போஷிக்க வேண்டும். அப்பொழுது அவன் தனக்குண்டான எல்லாவற்றின் மேலும் அதிகாரி, எல்லாத்துக்கும் நீ தான் எஜமான். போத்திப்ரா அங்கே யோசேப்புக்கு என்ன சொல்லுதான், சாவியை கையில் கொடுத்து எல்லாத்துக்கும் நீ தான் அதிகாரி. அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த ஊழியர் 45 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும்,
இதோ எஜமான் வர நாள் செல்லும் என்று. இன்னொரு டூ டைப்ஸ் ஆஃப் சர்வன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. டூ கைண்ட்ஸ் ஆஃப் சர்வன்ஸ், ஒன்று வந்து ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், இன்னொன்று அன்ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். மெசேஜில் உண்மையாக இருக்கிறோங்கிறதா உண்மை இல்லாமல் இருக்கலாம். பைபிள் படிக்கிறதுல உண்மையாக இருங்க. டெய்லி 5 அதிகாரம் பைபிள் படிக்கல உண்மையாக இருங்க. டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கல உண்மையாக இருங்க. உங்களை யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம், உங்களை யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லாமல் நம்ம எங்கேயும் ஜெயிக்க முடியாது, யார் முன்னாலேயும் போய் நிற்க முடியாது. நம்ம ஆவிக்குரிய பிரமாக இருந்தால் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், மனுஷங்களையும் ஜெயிக்க முடியும், பிசாசையும் ஜெயிக்க முடியும். பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் இருந்துக்கிட்டு அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அவனுக்கு அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு, நீ உத்தமமாக இல்லை, நீ சின்சியராக இல்லை, நீ தேவனுடைய வார்த்தைக்கு நீ ஜபத்துக்கு சின்சியர் இல்லை, நீ ஒழுங்காக ஜபிப்பது கிடையாது, ஒழுங்காக பைபிள் படிப்பது கிடையாது. சும்மா எமோஷனலாக வந்து எல்லாருக்கும் மத்தியில் வந்து பெருசாக பக்தியாக காமிச்சு பிரயோஜனம் இல்லை. அந்தரங்க வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது, அதில் சின்சியாரிட்டி இருக்கிறதா? ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. நம்ம ஆவிக்குரிய பிரமா உன்னதங்களில் அவரோடு கூட இருந்தோம்னா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதில் சின்சியாரிட்டி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. அதனால் இங்கே நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான் பாருங்க. இவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த கர்த்தருடைய வருகை எஜமான் வர நாள் செல்லும் என்று நினைக்கிறான். ஆண்டவர் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதனால் வருவாரோ வரமாட்டாரோ அந்த வருகையிலே அவனுக்கு சந்தேகம் ஏற்படுது. வேலைக்காரிகளை என்ன சென்றால் அவன் அடிக்கவும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து கொடுத்து வெறியரோடு தலைப்பட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்ஃப்ரூட்ஃபுல் இன் த ரெவலேஷன் ஆஃப் த ஹவர், இந்த வெளிப்பாட்டின் மேலே அவனுக்கு வந்து அவனுக்கு அன்ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறான், கனியற்றவனாக இருக்கிறான். அதனால் அவனுடைய நேச்சர் எப்படி மாறுது, ரொம்ப ரூடாக மாறுது. அவனுடைய நேச்சர் ரூடாக மாறுது, ஸ்வீட்டாக இல்லை, அவனுடைய நேச்சர் வந்து கைண்ட் நேச்சராக இல்லை, நேச்சர் மாறியது. பைபிள் படித்து ஜோம் பண்ண தானே நேச்சர், நல்ல நேச்சர் வரும், அல்லது முரட்டு சுவாவெலாம் நமக்குள்ளே வந்துடும், சண்டை போடுற சுவாவம் வந்துடும், ஆர்கியூமெண்ட் பண்ணுற சுவாவம் வந்துடும், நல்லாவே நம்ம இருக்கு, நல்லாவே பழக மாட்டோம். ஏன்னா ஜபம் இல்லை, பைபிள் படிப்பு இல்லை, கர்த்தருக்கு உண்மையாக இல்லை, மெசேஜை நேசிக்கலை. பிகேம் அன்ஃப்ரூட்ஃபுல் இன் த ரெவலேஷன் ஆஃப் த ஹவர். இந்த வெளிப்பாட்டின் மேலே கனியற்றவனாக அவன் இருக்கிறான். கத்தர் வர நாளாகும் சொல்லி அவனுக்கு ஒரு டவுட்ஸ் ஏற்படுகிறது. இன்னும் ஆண்டவர் வரல, பாடி சேஞ்சு பாடி சேஞ்சுன்னு பாச்சு சொல்லிக்கிட்டே எடுக்கிறாரு. ஒவ்வொரு மெசேஜ்லேயும் பாடி சேஞ்சு பாடி சேஞ்சுங்கிறாரு, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்ய, சோர்ந்து போய் என்ன செய்கிறான் என்றால், ரியல் பிலீவர்ஸோடு ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். பிகின் டு அப்போஸ் த ரியல் பிலீவர். பின்பு என்ன, புசிக்கவும் குடிக்கவும் சாபனத்தோடு அவன் சேர்ந்து கொள்வான். சாபன உபதேசங்களை மேலே சார்ந்து கொண்டு உண்மையான விசுவாசிகளோடு கூட தர்க்கம் பண்ண ஆரம்பிப்பான், சண்டை போட ஆரம்பிப்பான். அப்பொழுது எஜமான் இணையாத நேரத்தில் வருவார். 46 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் இணையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான்.
இதோ உண்மை இல்லாதவர்களோடு பங்கை நியமிப்பான், கடினமாய் தண்டித்து உண்மை. நீ கைவிடப்பட்டு உபத்திர காலத்தில் போயிட்டு அதுக்கு பிறகு பாதாளத்துக்கு போய் கடைசி வீத்தலில் வந்து வெள்ளை சிங்காத்துக்கு மாதிரி நிற்கணும். இந்த மாதிரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த நேரம் கடைசி நேரம். இப்பொழுது நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம வார்த்தையை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு டேலண்ட் கொடுத்துருக்கிறார், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறார், கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறார். நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அல்லேலூயா. அதனால இந்த மெசேஜ் வந்து ட்ரூ வெல்த் அண்ட் டேலண்ட்டாக இருக்குது. இதுதான் நமக்கு கொடுத்த டேலண்ட்டு, இதுதான் உண்மையான சொத்து. God has given it to our trust. நம்முடைய பொறுப்பிலே நம்ம நம்பி அவரை கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம நம்பி கொடுக்கும் பொழுது நம்ம அதை வந்து உண்மையாக இருப்போம் என்றால், ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். எஜமான் வரும்பொழுது எல்லாத்துக்கும் அதிகாரியாக மாற்றுவோம். நம்ம உலகத்தை அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமே. நாம் இன்னைக்கு பிரைட் ஏஜில் இருக்கிறோம், மணவாட்டியின் காலத்தில் இருக்கிறோம், நம்ம மேரேஜ் யூனியனில் இருக்கிறோம், தேவனோடு கூட இன்விசிபிள் யூனியனில் இருக்கிறோம். மேரிட் டு கிரைஸ்ட் பை அன் என்டைர் பீப்புள். ஆண்டவர் இந்த கடைசி கால மணவாட்டியோடு கூட விவாகம் செய்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு ஃபெய்த்ஃபுல் மேனை கொண்டு வருகிறார். பவுல், இரேனேஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, இவங்கெல்லாம் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், உண்மையுள்ளவர்கள். தேவனுடைய வலதுகரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். வலதுகரத்தில் இருக்க 7 நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். ஈச் பிரைட் மெம்பர், ஒவ்வொரு மணவாட்டி அங்கத்தினர்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த ரெவலேஷன் ஆஃப் த வேர்டுக்கு நம்ம உண்மையாக இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு வந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. மணவாட்டியின் மூலமாக இன்றைக்கு கடைசி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பை அண்ட் த்ரூ த மெம்பர்ஸ் ஆஃப் த பிரைட் வில் பி ஃபுல்ஃபில்ட் ஆல் தட் வாஸ் ப்ராமிஸ் ஆஃப் காட் டு பி மேட் மேனிஃபெஸ்ட் இன் த வெர்ஜின். இந்த கன்னிகை ஆகிய இந்த மணவாட்டின் மூலமாக கடைசி ஊழியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே இன்னொரு ஊழியம் கிடையாது, இதோடு கூட முடிவடைகிறது. ஆமீன். நம்ம இதில் உண்மையாக இருப்போம் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆமீன். இப்பொழுது என்ன சொல்லால், 2 பேரபிள் சொல்லியிருக்கிறேன், உண்மையாக இருப்பது எப்படிங்கிறத. அடுத்தபடியாக உண்மையாக இருந்த 2 பேருடைய எக்ஸாம்பிளை கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம ஜோசப்பை நம்ம பார்க்க வேண்டும். ஜோசப் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். 2வது ஈசாக், ஈசாக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். இப்பொழுது நான் 2வது பகுதிக்கு வருகிறேன். போத்திபாராருடைய மனைவி, ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் போத்திபிராவின் மனைவியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் வந்து அவன் உண்மையாய் இராதபடி, வார்த்தைக்கு உண்மையாய் இராதபடி, அவனோட காம்ப்ரமைஸ் ஆகும்படியாக அவள் ட்ரை பண்ணினாள். போத்திபாஸ் வைஃப் ட்ரை டு காம்ப்ரமைஸ் ஜோசப். அவன் வார்த்தைக்கு உண்மையாய் இராதபடி, அந்த உண்மையை விட்டு விலகும்படியாக, அவன் ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இராதபடி, அதை கெடுக்கிறதுக்காக போத்திபிராவின் வைப் அங்கே ட்ரை பண்ணினார். ஆனால் யோசேப்பு வந்து என்ன எப்படி எப்படி ஜீவிக்கிறான் என்றால், அவன் ஒரு விஷன் கீழே இருக்கிறான், ஒரு தரிசனத்தின் கீழே இருக்கிறான். ஜோசப் வாஸ் லிவிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த விஷன். அவன் ஒரு தரிசனத்தின் அந்த விதமான அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறான். என்னென்றால், எல்லா அறிக்கட்டுகளும் அவனை வணங்க வேண்டும். அவனுடைய அறிக்கட்டு மேல் நிமிந்து நிற்கும் பொழுது மற்ற 11 அறிக்கட்டுகளும் அவனை வணங்க வேண்டும். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் வந்து அந்த முடிவை எதிர்நோக்கியிருக்கிறான். ஹி வாஸ் லுக்கிங் அட் த எண்ட். அது முடிவிலே நிறைவேறும், தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே அது நிறைவேறும். அதை அவன் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது இந்த போத்திபாஸ் ஒய்ஃப் என்ன செய்கிறான் என்றால், அவனை வந்து அந்த உண்மையிலிருந்து விலகும்படியாக, காம்ப்ரமைஸ் ஆகும்படியாக அவள் ட்ரை பண்ணுகிறாள். ஹி ட்ரை டு காம்ப்ரமைஸ் ஜோசப். ஆனால் அவன் அந்த விஷனே நினச்சிக்கிட்டு இருப்பதுனால அவன் காம்ப்ரமைஸும் ஆக முடியாது. அதுதான் காரணம், நான் ரேப்சரில் பங்கு பெறணும், யார் பங்கு பெறட்டாலும் நான் பங்கு பெறணும், நான் உண்மையாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் பாவம் செய்வீங்களா? அதான் கொஸ்டின். சாத்தா உங்களை வஞ்சிக்க முடியுமா? உங்களுக்கு அந்த விஷன் இல்லைன்னா நீங்கள் வஞ்சிக்கப்படுவீங்க. அந்த விஷன் மட்டும் நமக்கு இருக்குமென்றால் நம்ம பாவத்தில் விழமாட்டோம். சாத்தா நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம விஷன் தரிசனத்தை இழந்துட்டேன்னா போச்சு. உலகத்தில் வாழ்கிற அந்த தரிசனம் அதுதான். என்னுடைய முடிவு வந்து இதை என்னச்சுனா எல்லா அது கதிர்கட்டுகளும் என்னை வணங்க வேண்டும். அது என்றைக்குனாலும் நிறைவேறும். நான் இப்போ போத்திபிரா மனைவியோடு காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன்னா போச்சு. உண்மையை இழந்து போகும்பொழுது அது விஷன் நிறைவேறாது, ஒரு காலம் நிறைவேறாது. அந்த 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 கதிர்கட்டுகள் எல்லாமே தோ சீவ்ஸ் ஹேட் டு பவ் டவுன். ஒன் டே தட் விஷன் வுட் கம் டு பாஸ். ஒரு நாளில் அது நிறைவேறும். அதனால் அந்த இன்ஃப்ளூவன்ஸில் அவன் இருக்கும் பொழுது அதனால் அவன் சர்ச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. சர்ச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவன் உண்மையாக இருக்கிறான், அந்த தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், நான் அதுக்கு உண்மையாக இருக்கணும், அதனால் நான் சர்ச்சாலைக்கு போனாலும் ஆயத்தம். பார்த்தீங்களா? அதனால் இட் ஈவன் தோ இட் டுக் ஹிம் டு பிரிஷன், அவன் அது சர்ச்சாலைக்கு கொண்டு போனது, ஆனாலும் அவன் வந்து எப்படினாலும் அது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று அவன் எதிர்பார்த்தான். ஒரு நாளிலே அந்த விஷன் நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஹி கேம் இன் டு த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த விஷன். அந்த விஷன் நிறைவேறினது. சாட்டன் வந்து அவனை காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்கும் பொழுது, அவனுக்கு அந்த அந்த விஷனை விட்டு விலகும்படியாக அவன் செய்யும் பொழுது அவன் வந்து உண்மையாக இருந்தான். ஹல்லேலூயா. அதுதான் இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு விஷன் கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு விஷன் கொடுத்துருக்கிறார். இந்த ஊழியத்தை எப்படி கொண்டு போகணும்? ஆண்டவர் ஒரு விஷன் கொடுத்துருக்கார், ராப்சரில் பங்கு பெறணும். விஷன் கொடுக்கும்பொழுது அந்த விஷனை விட்டு நான் விலகக்கூடாது. அதனால் என்ன உபத்திரம் வந்தாலும், அதனால் சாத்தான் எவ்வளோ ஆசை காட்டினாலும் நான் விலக மாட்டேன். நான் அப்படி என்னுடைய கோல் அதுதான், நான் அதை முடிவில் நான் அது எனக்கு அது நிறைவேறப்போகுது. ஹல்லேலூயா. இப்போ சீக்கிரம் நிறைவேறப்போகுது. 23வது வருஷத்தில் அது நிறைவேறப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த நேரத்தில் சாட்டானோடு காம்ப்ரமைசிங் ஆகிட்டா என்ன ஆகும்? இழந்து போவீங்களே, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஜோசப் அவிதமான ஒரு ஒப்பு கொடுத்தல் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த விஷனுக்கு உண்மையாக இருந்தான். அவன் வந்து சிறைச்சாலையிலே வந்து போடப்பட்டான். அந்த போத்திப்பிரா அவனை சிறைச்சாலையிலே போட்டான். ஆனால் சிறைச்சாலையிலிருந்து கத்தர் மாத்திரம்தான் வெளியே கொண்டு வர முடியும். ஆமேன். போத்திபிரா புட்ஸ் யூ இன் பிரிஷன். போத்திபிரா உங்களை அவன் சிறைச்சாலையில் போடுவான். சாத்தானுக்கு போத்திபிரா அடையாளமாக சாத்தான் நம்மளை வந்து இக்கட்டமான சூழ்நிலை வச்சிருவான். அதான் சிறைச்சாலை. எப்பக்கமும் நெருக்கப்படும், 4 பக்கத்துலையும் நெருக்க, என்ன செய்யும் தெரியாது. அவ்விதமான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒன்லி காட் குட் டேக் யூ அவுட். உங்களை கத்தர் தான் வெளியே கொண்டு வர முடியும். ஆமீன். அதனால் பாருங்கள், கத்தர் வந்து யோசேப்பை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். 56வது வருஷம் 12வது மாதம் 7வது தேதியில் கிப்ஸ் என்றதான செய்தியிலே 21வது பேராகிராஃபில் பிரனா விதமாக சொல்லுகிறார், ஜோசப் வாஸ் எ பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் கிரைஸ்ட். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண அடையாளமாக இருக்கிறான். ஜோசப் வாஸ் எ பிரின்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. அவன் வந்து செழிப்பின் குமாரனாக இருந்தான். எவ்ரி திங் ஹி டிட் ப்ராஸ்பர்ட். வென் ஹி வாஸ் ஹியர் ஆன் எர்த், put him in dungeon Everything prospered. Put him in Pharaoh's palace. Everything prospered. He was the prince of prosperity. அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். செழிப்பின் குமாரனாக இருந்தான். எங்கே அவனை வச்சாலும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான். சர்ச்சாலையில் வச்சாலும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அரண்மனையில் இருந்தாலும் ஆசீர்வாதம். அங்கே போத்திப்ராயின் வீட்டில் இருந்தாலும் ஆசீர்வாதம். எங்கே எங்கே கொண்டு யோசேப்பை வச்சாலும் அங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தரா இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவர் மறுபடியும் வரும் பொழுது இந்த உலகம் வந்து எப்படின்னா ஏதேனாக மாறும். ஹல்லேலூயா. இந்த உலகம் வந்து வனாந்தரமானது பூத்து குலுங்கும். உலகமெல்லாம் செழிப்பாக மாறும். மில்லினியத்தில் வரும்பொழுது உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் ஜோசப்பாக இருக்கு, நம்முடைய ஜோசப். அவர் வரும்பொழுது இந்த உலகம் வந்து ஆசீர்வாதமாக மாறும். எவ்ரி திங் ஜோசப் டன் ப்ராஸ்பர்ட். வாஸ் அ சன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. அவன் வந்து செழிப்பின் குமாரனாக இருந்தான். வேர் எவர் யூ புட் ஜோசப் இட் வாஸ் பிளஸ்டு. எங்கே அவனை கொண்டு வைத்தாலும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். அதே போல் கத்ரா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிளாட்ஃபார்மாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நீங்கள் அவரை பெறும் பொழுது அங்கே வந்து உங்கள் வீட்டில் அவர் வரும் பொழுது இந்த சபையில் அவர் இருப்பார் என்றால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா. போத்திப்ரா கொண்டு சிறைச்சாலையில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சிறைச்சாலையில் கொண்டு போட்டுட்டான். அதே போல் இந்த செய்தியை நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இந்த செய்திக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஜோசப் வாஸ் எ பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கி கிறிஸ்து வாட்ஃபேமாக இருக்கிறார். உடன்படிக்கப்பட்டியாக இருக்கிறார். ஓபேத்தி வேடுதான் வீட்டில் வைக்கும் பொழுது அவனுக்கு திரளான ஆசீர்வாதம். இங்கே யோசேப்பை வந்து அங்கே சிங்காசனில் வைக்கும் பொழுது எகிப்து தேசம் வந்து அதிக விளைச்சலை கொண்டது. உலகத்துக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு அது ஆகாரத்தை விளைவித்தது. அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது ஏசாயா 35 அதிகாரம், ஏசாயா 65 அதிகாரம், ஏசாயா 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதமானது உலகமே செழிப்பாக மாறும். இன்னைக்கு உலகமே பிசாசு கெடுத்து போட்டு விட்டான். இந்த கெடுத்து போட்ட உலகத்தை இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அது என்னென்னா அது வருங்காலத்தில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கிறிஸ்துவை வேர்ட் ஃபார்மாக இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை ரிசீவ் பண்ணும் பொழுது, நீங்கள் உங்களுடைய ஹார்ட்டில் ரிசீவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். இதுக்கு உண்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால் மட்டுமே. ஜோசப் உண்மையாக இருந்தான். அவன் தனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு உண்மையாக இருந்தான். அதே போல் இந்த விஷன் இதுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால், இந்த வெளிப்பாட்டுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்றால், இந்த வருஷத்திலே ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் சன் அண்ட் டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டியாக மாறுவீர்கள். ஆமென். அடுத்த உதாரணம் ஈசாக்கு. ஈசாக்கை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஈசாக்கு ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
அங்கே ஈசாக்கை நம்ம கவனிக்கும் பொழுது ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் வந்தது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பஞ்சம் வந்துட்டு நீ வந்து எகிப்துக்கு போகாத. உங்கள் அப்பா வந்து ஆபிரகாம் வந்து பஞ்சம் வந்து நீ எகிப்துக்கு போயிட்டார். அவர் கொஞ்சம் நேரம் உண்மையாக இல்லை, ஆனால் நீ உண்மையாயிரு. பஞ்சம் வந்துட்டு நீ எகிப்துக்கு போகாத. இப்போல்லாம் இந்த நேரத்துக்குரிய செய்தியில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இதை விட்டு நீ போவாத, இதை விட்டு நீ டினாமினேஷன் போவாத. நீ வந்து போனியன்னா நீ உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். நீ இந்த தேசத்திலே உண்மையாயிரு. இந்த தேசத்தை விட்டு போகாத, எகிப்துக்கு போகாத. நான் சொல்லும் தேசத்தில் நீ குடியிரு, நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து. 3 வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
இந்த தேசத்திலே நீ குடியிருந்து நீ வாசம் பண்ணு. எல்லாம் பஞ்சம் வந்துச்சு நீ போகாத. சூழ்நிலைகள் மாறிட்டு, சூழ்நிலைகளை எதிர்பாராமல் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நீ வார்த்தையை விட்டு விலகாத. நீ வார்த்தையில் உண்மையாக இரு. அப்பொழுது நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். நீ உண்மையாக இருந்தால் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆண்டவர் ஈசாக்கு சொல்லுகிறார். அது நடக்கவும் செய்கிறது, நிறைவேறுகிறது. 12 வசனத்தை வாசிக்கலாம்.
ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
இதோ 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு, 100 மேனி அவனுக்கு கிடைத்தது. Isaac sowed in that land and received in the same year 100 fold and Lord blessed him. பாருங்க நீ உண்மையா இருந்தேன்னா நீ எகிப்துக்கு போகாம இந்த தேசத்துல நான் சொல்றபடி உண்மையா இருந்தா நீ உன்னைய நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். 12வது வசனத்தில் அதை நிறைவேற்றி காண்பிக்கிறார். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் கிடைத்தது. அதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். 100 மடங்குன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம், 100-fold. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் என்ன இருக்குது? பஞ்சம் இருக்கு. பஞ்ச நேரத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாருக்கும் விளைச்சல் கிடையாது, இவனுக்கு மட்டும் விளைச்சல் வந்து, அதுவும் அசாதாரண விளைச்சல். ஆண்டவர் பூமியில் இந்த சாபத்தை லிஃப்ட் பண்ணுகிறார். அது வந்து பூமியானது அதிக பலனை கொடுக்குது. எல்லோரும் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது இவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னென்றால் இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறான். நீ எகிப்துக்கு போகாத, எகிப்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்குது, சாபனத்துக்கு அடையாளமாக இருக்குது. நீ வந்து தவறான உபதேசத்துக்கு போகாத, குறைவான சத்தியத்துக்கு போகாத, நீ இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு உண்மையாக இரு. உண்மையாக இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கிறது, உலகமெல்லாம் கொரோனா, எல்லாம் லாக்டவுன் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படின்னா 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார், பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த அபிமேலேக்கு அவன் மேலே பொறாமை கொள்ளுகிறான். ஏனென்றால் இவனுக்கு திரளான ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது. 13:14 வாசிக்கலாம்.
அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பேரில் பொறாமை கொண்டு
பொறாமை கொண்டார்கள். பாஸ்டர் உங்க மேல பொறாமப்படுறாங்க, அவங்க பொறாமப்படுறாங்க. பொறாமப்பட பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பொறாமப்படுறாங்கன்னு நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியாதா? செய்யக்கூடாதா? பில்டிங்கை கட்டக்கூடாதா? அல்லது அது வாங்கக்கூடாது, இது வாங்கக்கூடாது, அதை பற்றிலாம் நம்ம கேர் பண்ணக்கூடாது. அவங்க பொறாமப்படுறாங்க, இவங்க பொறாமப்படுறாங்க, யாரும் பொறாமப்பட்டு போகிறாங்க. நான் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் எனக்கு என்ன ஏவுகிறாரோ அதை நான் செய்கிறேன். இந்த மாதிரி மனப்பான்மையில் இருக்கணும். சிலர் அவங்க பொறாமப்படுறாங்க, பொறாமை பொறாமை, இதே என்கிட்ட விட சொல்லுவாங்க, அவங்க பொறாமப்படுறாங்க. இது இந்த மாதிரி பேச்சே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆவிக்குறீங்களா வந்தால் பொறாமப்படுறாங்கன்னு சொல்லக்கூடாது. இவன் அதை பற்றிலாம் கேர் பண்ணலை. ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஆடு மாடுகள் எல்லாமே பெருகி இருக்கிறது. எங்கு எப்பொழுது? பஞ்ச காலத்தில் சத்துருக்கள் மத்தியிலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது, இதை நம்ம சத்துருக்கள் மத்தியிலே இருக்கிறோம். மெசேஜுக்கு எல்லாரும் சத்துருக்கள் தான். சாத்தான் இதுக்கு விரோதமாக இருக்கிறான். நம்ம வந்து மற்றவர்கள் நம்ம மேலே பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இப்போ பொறாமப்பட்டவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு புத்தி மாறிடுச்சு. பொறாமப்பட்டு அவனை துரத்துனான், நீங்கள் இராதன்னு துரத்துனான். அப்படி துரத்தும் பொழுதும் அவன் வந்து சாந்தமாக இருக்கிறான், அதை பொறுமையோடு சகிக்கிறான். அந்த ஈசாக்கு வந்து சாந்தமும் பொறுமையான ஆவியோடு கூட அவன் எல்லா சூழ்நிலையும் சகிக்கிறான். அதே போல் நம்ம மேலே பொறாமப்படலாம், நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணலாம், நம்மளை அற்பமாக நினைக்கலாம், நம்மளை துரத்தலாம். அப்படி இந்த நேரத்துலையும் If he can only stay as firm as Isaac. Isaac மேல நீங்க உறுதியா இருப்பீர்கள். Never losing your temper. உங்களுடைய டெம்பரை இழக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை டெம்பரை இழந்துட்டு நான் லூஸ் யுவர் டெம்பர், ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. அவன் டெம்பரை இழக்கலை. Never losing your temper, always being gentle, meek and kind. எப்பொழுதும் நிதானமாக சாந்தமாக அமைதலோடு நம்ம இருந்தோன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஹானர் பண்ணுவார். இப்போ அபிமேலேக்கே வந்து சமாதானம் பண்ண வருகிறான், உடன்படிக்கை பண்ண வருகிறான். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறான். அந்த பின்னால் இருக்க வசனத்தில் நம்ம அவிதமாக வாசிக்கிறோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி பொறாமப்பட்டவனே வந்து என்ன செய்கிறான் என்றால் சமாதானம் பண்ண வருகிறான்.
26வது வசனம்
வார்த்தைக்கு உண்மையா இருந்தனாலே அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றான். பஞ்ச காலத்தின் மத்தியிலே 100 மடங்கு பலன் கொடுத்தார். அங்க சத்துருக்கள் பொறாமைப்பட்டார்கள், அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். இப்பொழுது அவங்களே வந்து சமாதானம் பண்றான். என்னது அவனுடைய சாந்தம், அவனுடைய பொறுமை, அவன் கோவப்படலை, அவனுடைய டெம்பர் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு நல்ல சுவாபத்தை வெளிப்படுத்துகிறான். கர்த்தருடைய வழி நடத்தலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறான். சத்துருக்களே வந்து சமாதானம் பண்ணுகிறார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறான். ஆமீன். இப்பொழுது நம்ம தேர்ட் பாயிண்ட், கடைசியான பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். அதில் ரெண்டு இன்சிடென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். தீர்க்கதரிசி வாழ்க்கையில் அவர் கண்ட ரெண்டு தரிசனம், என்ன ரெண்டு தரிசனம் என்றால், இப்பொழுது நம்ம உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே சமயத்தில் பிசாசை அப்பந்தான் ஜெயிக்க முடியும், அல்லது பிசாசை ஜெயிக்க முடியாது. கர்த்தரே சொல்கிறார், பிரதர் பெனாங் சொல்கிறார், அதே போல் இன்றைக்கி நமக்கு சொல்கிறார், நீ வந்து சின்சியராக இருந்தா, நீ முன்னால் விட அதிக சின்சியராக இந்த 23 வருஷத்தில் இருந்தால் நீ பிசாசை கட்ட முடியும். நீ சின்சியராக இல்லைன்னா பிசாசை கட்ட முடியாது, பிசாசு உன்னை வந்து கடிச்சு போடும். அதுதான் இந்த 23 வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் இப்பொழுது அதிகமாய் கிரியை செய்கிறான், நம்ம அவனை கட்ட வேண்டும். பாராடாக்ஸ் என்ற செய்தியில் 61 வருஷம் 12 மாதம் 10 தேதி கொடுத்த செய்தியில் பிரதாம் இதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் அவரை வந்து ஒரு ஹைவே நெடுஞ்சாலையிலே நிற்க வைக்கிறார், அவரோடு கூட ஒரு சகோதரன் இருக்கிறார். அந்த நேரத்தில் எல்லோரும் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அதெல்லாம் ஒரே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பதறலின் காலம், அநேக செய்திகளை கேட்டு நம்ம பதறிப்போவோம், ஷாக் ஆயிரும், பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் அங்கே ஜனங்கள் எல்லாரும் பயந்த நிலையில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு அவருக்கு சத்தம் கேட்கிறது. A voice came and said, there is such danger in these days. இந்த காலத்தில் அதிக ஆபத்துகள் இருக்கிறது. There is a great hideous thing. That's death when it strikes you. இதோ கொஞ்சம் கொடூரமான காரியங்கள், மரணம் என்னென்றால் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய நேரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சத்தம் கேட்கிறது. அப்பொழுது அவர் காண்கிற அந்த புல்லுக்குள்ள புதருக்குள்ள அப்படி அசைகிறது, ஏதோ அந்த புதரெல்லாம் அசைதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு மிருகமாக இருக்கலாம் என்று அவர் நினைக்கும் பொழுது அது ஒரு பாம்பு, மம்பா, ஆப்பிரிக்கன் ஸ்னேக். அது இட் வாஸ் எ மம்பா, ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக். தேர் இஸ் நத்திங் ஆஸ் பாய்சன் ஆஸ் மம்பா. மம்பாவை விட அதிக விஷம் உள்ள பாம்பு எதுவுமே கிடையாது. அது நல்ல பாம்பை விட அதிக விஷம் உள்ளது. இப்போ அது கடிச்சா என்ன செய்யும் என்றால் கொஞ்ச நேரத்தில் மூச்சு திணறி செத்து போவாங்க, சில நிமிஷத்துக்குள்ளாக செத்து போவாங்க. அவிதமான என்ன செய்யணும், பாம்பு வந்து புதருக்குள்ளே இருந்து அப்படியே ரோட்டுக்கு வருது. இப்போ பிரணாம் அதை பார்க்குறார், ரொம்ப ஆங்கிரியாக இருக்குது, அந்த பிசாசு ரொம்ப கோபமாக இருக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால் அப்படியே வந்து அப்படியே நடுங்கி நடுங்கி வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, வந்து பிரணாம் கிட்ட வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஹீ குடின் பைட் மீ, அது என்ன கடிக்க முடியலை. அப்படியே வேகமாக வந்தது, கொஞ்சம் ஸ்லோவாகி பிறகு வந்து ஸ்டாப், பிரதர் பெனாக் முன்னால் ஸ்டாப் ஆகிடுது, அவரை கடிக்க முடியல. அவர் பக்கத்தில் அவர் ஃப்ரெண்டு இருக்கிறாரு, இப்போ அந்த ஃப்ரெண்டை கடிக்க போகுது. அப்பொழுது பிரதர் பெனாம் என்ன சொன்னால், தேவனை நோக்கி ஜோம் பண்ணுற, ஓ காட் ஹே மெஸ்ஸி ஆன் மை பிரதர், ஆண்டவரே என்னுடைய சகோதரன் மேலே இரக்கமாயிரும். இஃப் தட் சர்பன்ட் எவர் ஸ்ட்ரைக்ஸ் ஹிம் இட் வில் கில் ஹிம், அது அவரை கடித்தது என்றால் உடனே அவர் செத்து போவார் என்று அவர் சொல்லும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு சத்தம் மறுபடியும் கேட்கிறது, யூ ஹாவ் பீன் கிவன் பவர் டு பைண்ட் ஹிம், நீ அதை கட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. த வர்ஸ்ட் ஆர் எனி, இந்த பயங்கரமான மோசமான இதை கட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், காட் வாட் மஸ்ட் ஐ டூ என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சத்தம் மறுபடியும் சொல்கிறேன், தேர் இஸ் ஒன் திங் யூ மஸ்ட் டூ, ஒரே ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும், யூ மஸ்ட் பி மோர் சின்சியர், யூ மஸ்ட் பி மோர் சின்சியர், நீ அதிக உண்மையாக இருக்க வேண்டும், நீ அதிக உத்தமமாக இருக்க வேண்டும். இந்த 2023 ஆண்டவர் எனக்கு இதைத்தான் ஏவுறார், அதை வச்சு தான் நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கல்வாரி டேபர்நாக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்குற மக்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தான் நமக்கு சொல்கிறார். யூ மஸ்ட் பி மோர் சின்சியர். உடனே பிரதர் பிரானம் ஜெபம் பண்ணுகிறார், வெல் காட் ஃபர்கிவ் மீ ஃபார் மை அன்சின்சியாரிட்டி, என்னுடைய உண்மையில்லாததுக்காக மன்னியும், லெட் மீ ஹாவ் சின்சியாரிட்டி, எனக்கு உத்தமத்தை தாரும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது அவளுக்குள்ளே ஒரு வல்லமை வருகிறது. அவர் பேட்டரி சார்ஜ் ஆன மாதிரி அவர் சார்ஜ் பண்ணுகிறார், சார்ஜ் ஆகிவிட்டார். இப்பொழுது பாம்பை பார்த்து சொல்கிறார், சாத்தான் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ பைண்ட் யூ, சாத்தானே கத்தராகிய இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன். உடனே அந்த பாம்புலேருந்து ப்ளூ ஸ்மோக் வருகிறது. அந்த பாம்பு வந்து எஸ் வடிவில் அப்படி திடப்பொருளாக மாறிவிட்டேன். எந்த எஸ்னா இந்த ஹேண்டு இப்படி சுருக்கமாக போடும் பாருங்கள், இப்படி போய் இப்படி இந்த மாதிரி ஹேண்டுங்கிறதுல வந்து என்ன சென்றால் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்துச்சு, அப்படி சுருண்டு விட்டது, திடப்பொருளாக மாறிவிட்டது. அவர் காலால் அதை மிதிக்கிறார். இப்பொழுது அந்த சகோதரன் வந்து அவருடைய நண்பன் விடுதலை ஆகிவிட்டார். ஐ வென்ட் ஓவர் அண்ட் ஸ்மாஷ்ட் ஆன் இட், அதை வந்து அவரை வந்து காலை வச்சு மிதிக்கிறார். அந்த பாம்பு வந்து இப்பொழுது திடப்பொருளாக மாறிவிட்டது. ப்ளூ ஸ்மோக் வந்து அதனுடைய ஜீவன் அதை விட்டு போய்விட்டது. இப்பொழுது சத்தம் மறுபடியும் சொல்லுகிறது, வாய்ஸ் கேம் அகைன் அண்ட் செட் யூ கேன் அன்பைண்ட் ஹிம் ஆல்சோ, நீ அவனை கட்ட அவிழ்க்கவும் நீ அதை கட்ட அவிழ்க்கவும் முடியும் என்று அந்த சத்தம் சொன்னது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தென் சாட்டன் ஐ மைட் நோ ஐ அன்பைண்ட் யூ, நான் உன்னை கட்ட அவிழ்க்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே பாம்புக்கு வந்து உயிர் வந்துட்டு அது அப்படியே அசைய ஆரம்பிக்கிறது. He started coming to life again, wiggling. பின்பு அவர் என்ன சொல்கிறார், I bind you in the name of Jesus. உடனே அது திடப்பொருளாக மாறிவிடுது. கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரத்தை கொடுக்கிறார். திரும்பி அந்த வாய்ஸ் என்ன சொன்னது என்றால், That voice said, Now you must be more sincere than what you are to do this. நீ இதை செய்ய வேண்டும் என்றால் முன்னால விட அதிக உத்தமமாக இருக்க வேண்டும். 2022 காட்டிலும் 2023 கத்தருக்கென்று உண்மையாக இருங்க. பொய் மாயமாவெல்லாம் ஏமாத்து அந்த மழுப்பலான பேச்சு எதுவுமே வேண்டாம். கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவுமே வேண்டாம். வார்த்தைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதனால் அந்த சத்தம் ரெண்டாம் முறையும் சொல்லுது, கடைசியாக சொல்லுது, யூ மஸ்ட் பி மோர் சின்சியர் தேன் வாட் யூ ஆர் டு டூ திஸ், நீ முன்னால விட இப்பொழுது அதிக உத்தமாக இருந்தால் தான் இதை செய்ய முடியும். சாத்தான் நமக்கு விரோதமாக இருக்கிறான். பாதாளத்தின் வாசல் நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் பிசாசுடைய கிரியைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு தான் தெரியும். சர்ப்பம் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும் பொழுது அதை கட்ட வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், யூ வில் பி மோர் சின்சியர் தேன் பிஃபோர், நீ 2022 விட இந்த 2023 நீ உண்மையாக இருப்பாய் என்றால் நீ சாத்தானை கட்ட முடியும். நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்ல, நீ சாத்தானை உன் வாழ்க்கையில் வருகிற சாத்தானை சர்ப்பத்தை நீ கட்ட முடியும். ஹல்லேலூயா. ஆனால் ஒன் திங் யூ டூ, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒரு காரியத்தை நீ செய். உனக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கு உண்மையாக இருந்தால் பிசாசை நீ கட்ட முடியும். ஹல்லேலூயா. பிசாசு உனக்கு அது விரோதமாய் வருவான், 2023 உனக்கு விரோதமாய் வருவான், நீ அவனை கட்ட வேண்டும் என்றால் யூ வில் பி மோர் சின்சியர். அந்த சத்தம் மறுபடியும் சொல்லுகிறது, நவ் யூ மஸ்ட் பி மோர் சின்சியர் தேன் வாட் யூ ஆர் டு டூ திஸ், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீ வந்து உத்தமமாய் இருக்க வேண்டும். எவ்வளோ பேர் எப்படி ஜீவிக்கிறாங்க யோசித்து பாருங்கள். 2022 எப்படி ஜீவித்தோம், 2023 எப்படி ஜீவிக்கணும். யூ வில் பி மோர் சின்சியர். பைபிள் படித்தா சின்சியராக படி, ஜெபம் பண்ணால் சின்சியராக ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வந்தால் சின்சியராக வா, வந்து ஒழுங்காக வார்த்தையை கேளு. எதை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் சின்சியராக செஞ்சோம்னா பிசாசை கட்ட முடியும், அல்லது கட்ட முடியாது. கடமைக்காக ஏதோ ஏனோ தோனாக்காக ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாதபடி செய்வோம் என்றால் அது நான் பிசாசை கட்ட. அடுத்தபடியாக இன்னொன்று காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 63 வருஷம் 1 மாதம் 27 தேதி an absolute என்ற செய்தியிலே பிரதர் பிரனாம் சொல்லுகிறார். 329 பேராகிராப். 2-3 மாதங்களுக்கு முன்பதாக நான் வந்து என்னுடைய ரூமில் நிற்கிறேன். ஐ ஹியர்ட் அ வாய்ஸ் ஸ்பீக்கிங் இன் த கார்னர். மூலையில் ஒரு சத்தம் கேட்குது. நான் வந்து என் மனைவியை எழுப்புகிறேன். ஐ ட்ரை டு வேக் மை வைஃப் டு லுக் அட் தேர். நீ அங்கே பாரு அப்படின்னு என் மனைவிகிட்ட சொல்கிறேன். அங்கே வந்து என்னென்னா, இட் வாஸ் எ ஹிடியஸ் திங், ஒரு கொடூரமானது உண்டு இருக்குது. எப்பவுமே பிசாசு கொடூரமானவன். ஹிடியஸ் திங், ஸ்டாண்டிங் தேர் அட் த எண்ட், அந்த மூலையில் நின்று அக்யூசிங் மீ, என்னை வந்து குற்றம் சாட்டுகிறது. அதை பார்த்தா என்னன்னு பார்த்தா அது மம்பா, ஆப்பிரிக்கன் ஸ்னேக், மிக பொல்லாத பாம்பு. ஓ காட், வாட் ஐ கேன் டூ? ஓ காட், வாட் கேன் ஐ டூ? நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே பிரணாம் நோக்கி, அங்கே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுது என்ன சொன்னா, யூ ஹாவ் பீன் கிவன் பவர் டு பைண்ட் ஹிம், நீ அதை கட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பி அப் குட் கரேஜ், நீ தைரியமாயிரு என்று கத்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பாம்பு வேகமாக வந்து அப்படியே சுழலுது, அந்த வால்லாம் அப்படி மேலே அப்படி தூக்கி அடிக்குது. அப்பொழுது பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் வந்து கத்தரா இயேசுவி நாமத்திலே கட்டுகிறேன் சொல்லும் பொழுது அது வந்து அப்படியே செத்து போகுது, அது வந்து காட்சியை விட்டு போகிறது. அந்த தரிசனத்தில் அது விலகி விட்டது. அதன் பின்பு அவர் காலையில் எழும்புகிறார். நெக்ஸ்ட் மார்னிங் உனது என்ன சொல்லால், அவர் பார்க்குறார் அந்த பாம்பு அங்கே மூலையில் இருக்குது. இட் வாஸ் லேயிங் தேர். பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு விடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். தேர் வாஸ் எ ஹிடியஸ் லுக்கிங் திங், அந்த கொடூரமான அந்த ஜந்து அங்கே இருக்கிறது. கிரேட் பிக் ஹார்ன்ஸ், அதுக்கு கொம்புகள்லாம் இருந்த மாதிரி தெரியுது. இப்பொழுது அது கூக்கரில் இடுது, ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குது. கோழி சத்தம் கொடுத்த மாதிரி அது சத்தம் கொடுக்குது. உடனே அவர் மனைவியை கூப்பிடுறார், மேடா மேடான்னு கூப்பிடுகிறார். அவங்க எழும்பலை. அவங்க பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. அது அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. அப்பொழுது பிசாசை பற்றி ஜனங்கள் சொல்கிறாங்க, ஆனால் நான் நேரடியாகவே அதை பார்க்குறேன். அது ஒரு கொடூரமான ஒரு ஜந்துவாக இருக்கிறது. ஆஃப்டர் அ வைல் ஹீ வாஸ் அக்யூசிங் மீ, அது என்ன குற்றம் சாட்டுது, அது பேசுது, என்ன குற்றம் சாட்டுது. ஆஃப்டர் அ வைல் ஹீ வாஸ் அக்யூசிங் மீ, இப்பொழுது என்னென்ன பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், அது அந்த பாம்பு என்ன சொல்லுது, யூ ஹாவ் நோ பவர் வித் காட், நீ உனக்கும் தேவனத்துலையும் எந்த வல்லமை இல்லை, நீ தேவனத்துலேருந்து வல்லமையே பெறல, நீ ஒரு சாதாரண ஆள் தான், நீ உன்னை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிடாது அப்படின்னு சொன்ன மாதிரி அது சொல்லுது. யூ ஹாவ் நோ பவர் வித் காட், யூ ஆர் ஜஸ்ட் அ பிளஃப், நீ வந்து ஜனி ஒரு பிளஃப், பயங்காட்டுறவனாக இருக்கிற. யூ ஹாவ் நோ பவர், உன்ட்ட எந்த வல்லமையும் கிடையாது. பாருங்க, இப்போ பிரணாமை பார்த்து அந்த மம்பா சொல்லுகிறது. பிரணாம் சொல்லுகிற, சேட்டன் யூ ஆர் அஃபென்ஸ் டு மீ, சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், கெட் அவுட் ஆஃப் மை வே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் என் வழியை விட்டு நீ போ. அண்ட் ஈ லெஃப்ட், உடனே அது விலகி விட்டது. பிரணாம் கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறார். பின்பு அவர் எழும்பும் பொழுது அவருக்கு ரொம்ப ஒரு ஸ்வீட் வாய்ஸ் கேட்குது, ஒரு இனிமையான சத்தம் கேட்குறது. அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது என்றால், த ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் ஐ எவர் ஹியர்ட் இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான ஒரு இனிமையான சத்தத்தை கேட்டதில்லை. டோன்ட் ஃபியர் டு கோ எனிவேர், நீ எங்கே போகிறதுக்கும் பயப்படாத, எந்த இடத்துக்கும் போகிறதுக்கு நீ பயப்படாத. அண்ட் டோன்ட் ஃபியர் டு டூ எனி திங், நீ எந்த காரியத்தை செய்ததுக்கும் நீ பயப்படாத. ஃபார் த நெவர் ஃபெயிலிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வித் யூ வேர் எவர் யூ கோ. தேவனுடைய மாறாத பிரசன்னம் நீ எங்கே போனாலும் அது உன்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே மோசே காண்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன் செல்லும், மை பிரசன்ஸ் ஆல் கோ பிஃபோர் தி. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் என்னோடு கூட வரவில்லை என்றால் நீர் எங்களை இந்த இடத்தை விட்டு கொண்டு போகாதீர். யாத்ராமுகம் 23:20
உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார்.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
இதோ உம்முடைய சமூகம் எங்கு எனக்கு முன்னால் செல்லாதிருந்தால் இந்த இடத்தை விட்டு நீர் கொண்டு செல்லாதிரும் என்று சொல்லுகிறார். My presence shall go before thee. அதான் பிரதர் பிரணாம் காண்ட சொல்லுகிறார், நீ எங்க போனாலும் நீ எதை செய்தாலும் பயப்படாத. For the never failing presence of Jesus Christ is with you wherever you go. ஆமா, 23 ஆண்ட சொல்லுகிறார், அந்த சத்தம் ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது? பாம்பு கொடூரமான சத்தம், இது ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ். தேவனுடைய சத்தம் ஸ்வீட்டாக இருக்கு, ரொம்ப இனிமையான. நீ பயப்படாத, எங்கே போகிறதுக்கும் பயப்படாத, எதை செய்கிறதுக்கும் பயப்படாத. நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் என்னுடைய மாறாத அந்த பிரசன்னம் உன்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை தான் சொல்கிறார், 23 பயப்படாத, எதை செய்யறதுக்கும் பயப்படாத, எங்கே போகிறதுக்கும் பயப்படாத, என்னுடைய மாறாத பிரசன்னம் உன்னோடு கூட வருகிறது. மை பிரசன்ஸ் shall go before you. Hallelujah. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். A faithful man shall abound with blessing. இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள உக்ரானரை குறித்து சொல்லுகிறார். ரெண்டு உக்ரான காரணம் சொல்லுகிறார். டேலண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் அதை உண்மையாக இருக்க வேண்டும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை யோசேப்பு பெற்றான், ஈசாக்கு பெற்றான். இப்பொழுது நம்ம சின்சியராக இருந்தால் தான், உண்மையாக இருந்தால் தான் பிசாசை கட்ட முடியும். அல்லது உலகத்தில் வருகிற ப்ராப்ளத்தை, பிசாசின் போராட்டத்தை நம்ம கட்ட முடியாது. யூ வில் பி மோர் சின்சியர் தேன் பிஃபோர். 22 காட்டில் 23 ஆண்டவரே, நான் சின்சியராக இருக்க வேண்டும், நான் பிசாசை கட்ட வேண்டும், என் வழியில் அவன் வரக்கூடாது, எனக்கு அவன் இடரலாக இருக்கக்கூடாது, அவன் எனக்கு என்னை குற்றம் சாட்டுகிறவன், அவனை நான் கட்ட வேண்டும். அதனால் நான் பயப்படாதபடி வாழ வேண்டும். 23 நான் பயப்படாதபடி வாழ வேண்டும். பயப்படாதபடி நாம் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். பயப்படாதபடி நம்ம எந்த இடத்துக்கும் போக வேண்டும். அவருடைய மாறாத பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. பிரதர் பென்னனுக்கு ஆண்டவர் சொன்னது நமக்கு தான் எழுதியிருக்கிறார். அது அவருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. உங்கள் கூட அந்தவர் அந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். ஆண்டவரே, இந்த 23 நம்முடைய மாறாத பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெவர் ஃபெயிலிங் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் வித் யூ வேர் எவர் யூ கோ. நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அதெல்லாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மாறாத பிரசன்னம் வித் யூ உன்னோடு கூட இருக்கிறது. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ. உண்மையும் நேர்மையும் தூயக்கற்குள்ள தேவசபை தீவிரம் சேர்ந்திடுவோம். இருபை கத்தரில் மகிழ்வோ கழிந்து விடுவோம். நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலே உம்முடைய சமூகத்திலே சில மணி நேரங்கள் காத்திருந்து பழைய வருஷத்தை முடித்து இந்த புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும்படியான கிருபை தந்திருக்கிறேன். 2023 நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ஜபத்தோடும் வார்த்தையோடும் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது இந்த வருஷம் ஆண்டவரே கடந்த வருஷத்தை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கடந்த வருஷத்திலே பாத்திரம் நிரம்பி வழிந்தது, இப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ தருகிறவராயிருக்கிறேன். அந்த ஜோசேப்பு அந்த சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அந்த எகிப்து தேசம் விளைஞ்சி அதிகமான விளைச்சலை கொண்டது, அபண்டன்ட் பிளஸ்ஸிங் அங்கே வந்தது. ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது 100 மேனி கிடைத்தது, அதிக ஆசீர்வாதம். அந்த 5 தாளந்த 2 தாளந்தை வாங்குகிறவன் உண்மையாக இருந்தான், 1 தாளந்தை வாங்குறவன் உண்மையாக இல்லை. இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே இந்த மெசேஜ் அதை அவரை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங். நாங்கள் இதை வேல்யூ பண்ணினால் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய முழு மனசையும் அந்த வார்த்தையின் மேல் செலுத்துவோம் என்றால், நாங்கள் அதன் மேலே தியானமாக இருப்போம் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அதை வந்து வேல்யூ பண்ணாதபடி அதை புதைத்து வைப்போம் என்றால், அதனுடைய வேல்யூவை நாங்கள் அறியாத பட்சமாக நாங்கள் இருந்தோம் என்றால் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. மம்பா எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. கடந்த வருஷத்தில் இருந்தது, அதை ஜெயிக்க உதவி செய்து சாத்தான் என்றவரை இன்னும் அதிகமாக கிரியை செய்வோம். கடைசி காலம் நெருங்க நெருங்க சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அதிகமாக கிரியை செய்கிற கேணத்தில் எங்களுக்கு ஆண்டவரே அந்த பவரை நீர் கொடுத்துருக்கிறீன், அந்த தேட்புல் கொடுத்துருக்கிறீன். அந்த பவர்னால அவனை கட்ட முடியும். நாங்கள் சின்சியராக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். நாங்கள் உமக்கு உண்மையாக இருந்தால், வார்த்தைக்கு உண்மையாக இருந்தோம் என்றால் தான் அவனை கட்ட முடியும். நீர் தீர்க்க தரிசிக்கு சொன்னது தான் எங்களுக்கும் சொல்லியிருக்கிறீர். அது அவருக்கு மாத்திரமல்ல, எங்களுக்காகவும் நீ சொல்லியிருக்கிறீர். நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணுகிறோம். இந்த 23 வருஷத்திலே நாங்கள் சின்சியராக இருந்து எல்லா சர்ப்பத்தையும் நாங்கள் கட்டத்தக்கதாக, எல்லா பாம்பையும் நாங்கள் கட்ட ஜெயிக்க எங்களுக்கு பலத்தை தருவீராக. அவன் எங்களை மேற்கொள்ள முடியாது, அவன் எங்களை அக்யூஸ் பண்ணுவான். ஆண்டவரே அவன் வந்து டெத்தை கொண்டு வருவான், பொல்லாதவன். ஆண்டவரே அவனை கட்டுவதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு சோத்திரம். நீ எதை செய்தாலும் தைரியமாக செய். எதை நீர் வந்து எங்கே போனாலும் நீ தைரியமாக போ. என்னுடைய மாறாத பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது என்று அந்த ப்ராபிட்டுக்கு சொன்ன கத்தர் எங்களுக்கு சொல்லுகிறீர். இந்த வருஷத்திலே சொல்லுகிறீர், கர்த்தாவே நாங்கள் இந்த வேர்ட்ஸை நம்பி, இந்த வாய்ஸை நம்பி, இந்த வாய்ஸ் மே நாங்கள் தியானத்தோடு போகும் பொழுது 2023 எங்களுக்கு சக்ஸஸாக இருக்கட்டும், ராப்சர் வரட்டும். கர்த்தாவே நாங்கள் அதில் பங்கு பெற எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவ்வளோ நேரம் காத்திருந்தவனுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி, புதிய கிருபை புதிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அனுப்பிவீராக. சோத்திரம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கேட்க போகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தை அவர்களோடு கூட பேசட்டும். கர்த்தாவே ஆசீர்வதிக்கட்டும். எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கீழே வந்து உங்களுக்கு கேக் கொடுக்கப்படும், டீ கொடுக்கப்படும். எல்லாரும் பொறுமையாக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, கேலண்டர் வாங்காதங்க, எங்கள் வீட்டில் அதை வாங்கிக்கிடுங்க.